சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் பனிரெண்டு. சந்துரு மனத்தை திறக்கிறான். பகுதி ஒன்று. தண்ணீர் கொண்டு வருவதற்கென்று கீழே ஓடிய இந்திரா 10 நிமிஷங்கள் ஆகியும் மேலே திரும்பி வராமல் போகவே சந்துரு அண்ணாமலையை பார்த்து, ஏன் ஐயா நிற்கிற, நீயும் போகிறதுதானே என்று அதட்டினான். சந்துருவின் கோபத்தைக் கண்டு நாராயணனும் மதுரநாயகமும் கூட திடுக்கிட்டார்கள். அவன் குரலில் இருந்த கண்டிப்பு எல்லோரையும் குற்றம் சாட்டுவது போல் இருந்தபடியால், தாங்கள் சென்றிருக்க வேண்டியவர்கள், கடமையொன்று தவறிவிட்டோம் என்று உணர்ந்து கொண்டவர்கள் போல் காணப்பட்டார்கள். ஏன், இந்திராவுக்கு ஏதேனும் ஆபத்து என்று ஆரம்பித்தான் நாராயணன். அண்ணாமலை அவசரமாக கீழே சென்று கொண்டிருந்தான். சந்துரு அவனை பார்த்தபடியே, நாம் எல்லோருமே பின்புத்திக்காரர்கள் என்பதை பின்னால்தான் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த அண்ணாமலையை அனுப்பினது கூட அனாவசியம் என்று நினைக்கிறேன் என்றான். என்ன சார் அப்படி சொல்கிறீர்கள் என்று மதுரநாயகமும் நாராயணனும் ஏக காலத்தில் கேட்டார்கள். மிஸ் இந்திராவுக்கு ஏதேனும் அபாயம் நேரிடுகிறது என்று இருந்தால் இதற்குள் அது நடந்திருக்க வேண்டும். அண்ணாமலை மட்டுமில்லை, நாம் அத்தனை பேரும் இனிமேல் போய்கூட பிரயோசனமில்லை. ஆரம்பத்திலேயே அவளை போக அனுமதித்தது பிசகு. நாம் எல்லோருமே குற்றவாளிகள்தான் என்று சந்துரு நிதானமாக பதில் சொன்னான். அவர்கள் இருவரும் சந்துருவை கடுமையாக வெட்டுகிற மாதிரி பார்த்தார்கள். ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆத்திரம் கூட வந்தது. சந்துரு அதை கவனித்த மாதிரியே காட்டிக்கொள்ளவில்லை. குனிந்து மயக்கமுற்று கிடக்கும் கணேசனை பார்த்தான். நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்தால் இவரை சௌகரியமாக ஒரு மெத்தையில் கொண்டு படுக்க வைத்து உயிர் பிழைக்க முயற்சி எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்குள் அண்ணாமலை திரும்பி விடுவான், இந்திராவும் வந்துவிடலாம். இந்த அறை வேண்டாம் இவருக்கு, நான் இருந்த அறையில் தற்காலிகமாக இருக்கட்டும் என்றான். 2 நிமிஷங்களுக்கு பிறகு அசைவற்று கிடந்த கணேசனை அவர்கள் மூவருமாக சேர்த்து சந்துருவின் அறைக்கு கொண்டு போனார்கள். அப்போதுதான் அண்ணாமலை ஒரு செம்பில் ஜலத்தை எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தான். அவன் முகம் வெளிறி கிடந்தது. ஏதோ பயங்கரமான செய்தியை வெளியிட தயாராக இருக்கிறான் என்று தோன்றியது. ஐயா ஐயா, சின்ன எஜமானி அம்மாளை எங்கும் தேடி பார்த்துவிட்டேன், காணும், எங்கே போயிருக்கிறாங்கன்னு தெரியல என்றான். மதுரநாயகமும் நாராயணனும் சந்துருவை நோக்கினார்கள். அவன் அண்ணாமலையை ஏறிட்டு பார்த்து, அத்தனை நிச்சயமாக காணோம் என்று சொல்லிவிட்டாயே, நன்றாக தேடி பார்த்து விட்டாயா என்று கேட்டான். தேடி விட்டேனுங்க, எனக்கு மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் தோணுதுங்க, அவங்க இந்த வீட்டில் இல்லை என்று நான் நம்புறேனுங்க என்று குழறினான். அடே அப்பா, இந்த வீட்டில் துப்பறிபவர்கள் தொகை அல்லவா அதிகமாகி கொண்டு வருகிறது. அண்ணாமலை, உனக்கு ஏன் இந்த பயம், உன் மனதில் இருக்கிறதை ஒழிக்காமல் சொல்லு என்று கேட்டான் சந்துரு அவனை கேலியாக பார்த்து. அண்ணாமலை மறுபடி தயங்கினான். பிறகு, எனக்கு தோணுதுங்க என்றான். உன் பேச்சை நான் நம்பவே மாட்டேன் அண்ணாமலை, போலீஸ்காரரிடம் உண்மையை ஒப்புக்கொண்டு விட வேண்டும் என்று உனக்கு தெரிய வேண்டாமா? இந்திராவை யாரேனும் தூக்கி கொண்டு போயிருந்தாலும் அவள் கூச்சல் போடுவாள், நம் காதுக்கு எட்டியிருக்கும். அவளுக்கு யாரிடமும் பயம் கிடையாது. பயம் இருந்தால் என்னை இந்த வீட்டுக்கு அழைத்திருக்க மாட்டாள். அண்ணாமலை, உண்மையை சொல், உனக்கு ஏன் இந்த சந்தேகம்?
அண்ணாமலை மறுபடி தயங்கினான். சந்துரு தன் கையில் இருந்த ஜலத்தை கணேசன் முகத்தில் தெளித்தபடி,
இவரை மயக்கத்திலிருந்து தெளிவிக்க நாம் குளிர்ந்த ஜலத்தை உபயோகிக்கிறோம் மிஸ்டர் மதுரநாயகம். இது சாதாரண அனுபவம். அதேபோல் நினைவுடன் இருப்பவரை மயக்க நிலைக்கு கொண்டு வரவும் நமக்கு வழி தெரியும். குறவளையை பிடித்து அமுக்கி மண்டையில் தடியால் தட்டி நன்றாக இருப்பவனை கீழே வீழ்த்தி கிழிந்த நார் மாதிரி கிடத்திவிடலாம். இரண்டும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றான்.
மதுரநாயகம் பதில் சொல்லவில்லை. தலை குனிந்து கீழே வெறிக்க பார்த்தார். நாராயணன் பரபரப்புடன், இந்திராவை இப்படி யாரேனும் செய்திருப்பார்கள் என்கிறீர்களா என்று துடித்துடித்து போனான்.
நம் நாட்டில் பெண் பிள்ளைகளை இப்படி தாக்குவது என்பது ஏற்படவில்லை. மேல் நாட்டு கதைகளில்தான் அதை படிக்கிறோம். இங்கே உயர்ந்தால் மயக்க மருந்து கொடுத்திருப்பார்கள். என்ன அண்ணாமலை, நம் நாராயணன் டாக்டருக்கு படிக்கிறேன் என்கிறார். இருந்தும் உன்னிடமிருந்து வீசும் குளோரோஃபார்ம் மனத்தை அவர் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையே. நீ கீழே கிடந்து பொறுக்கிய கைக்குட்டையை கொடுத்துவிடு. அவர் ஆராய்ச்சி செய்யட்டும். பிறகு இங்கே கணேசனை சோதனை செய்து அவர் பேசுவதற்கு எத்தனை நாள் பிடிக்கும் என்று பார்க்கலாம் என்றார்.
திலகவதி இரு கைகளாலும் வாயை பொத்திக் கொண்டாள். ஐயையோ, இந்திராவுக்கு மயக்க மருந்து கொடுத்தா கொண்டு போய்விட்டார்கள். இங்கே யாரும் கேட்பாரில்லையா என்று கதறினாள். சந்துரு சமாதானப்படுத்தினான்.
ஒன்றும் பயப்படாதீர்கள். நான் இங்கே இருந்து கவனிக்கிற வரையில் யாருக்கும் அபாயம் வந்துவிடப் போகிறதில்லை. அப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிட்டன. நான் இல்லை என்றால் மிஸ்டர் மதுரநாயகத்தின் மீது அந்த கத்தி பாய்ந்திருக்கலாம். இதோ மிஸ்டர் கணேசனுக்கு பிராண அபாயம் ஏற்பட்டிருக்கலாம். செங்கல்வராய பிள்ளை காணாமல் போய்விட்டாரே என்று நீங்கள் கேட்கலாம். என் உதவியை நாடாதது மட்டும் அவர் சென்றதற்கு காரணமில்லை. அவருக்கே இப்போது வெளியேற வேண்டிய காரணங்கள் இருந்திருக்கின்றன. மயக்க மருந்தின் உதவி இல்லாமல் நடந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று நாராயணனை பார்த்தான்.
பிறகு மேலும் தொடர்ந்தான்.
நடந்துவிட்ட விஷயங்களை பற்றி பேசி பிரயோசனமில்லை. அடுத்தபடி என் வேலை மிஸ் இந்திராவை திரும்ப கொண்டு வந்து இந்த வீட்டில் சேர்க்க வேண்டியதுதான் என்றான்.
ஒருவரும் பதில் சொல்லவில்லை. கல்லாக சமைந்து விட்டவர் போல் இருந்தார்கள். இதற்குள்ளாக சந்துரு கணேசனுடைய முகத்தில் சொம்பு ஜலத்தை தெளித்து விட்டான். இருந்தும் பலன் எதுவும் காண முடியவில்லை. மெல்லிய இழையாக மூச்சு வந்து கொண்டிருந்ததை ஒழிய அவன் கண்களை திறந்து பார்க்கவே இல்லை. திலகவதியின் முகத்தில் இருந்த ஆச்சரியக்குறி மேலும் தெளிவாகியது. எல்லா பதிலும் சொல்லிவிடுறீங்க. இனிமேல இந்த குடும்பமாகிற கதி என்ன, அதை சொல்லுங்கள் என்று சந்துருவை கேட்டாள்.
அதை பற்றித்தான் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். மிஸ்டர் மதுரநாயகம், நீங்கள் கொஞ்சம் டாக்டரை ஃபோனில் அழைத்து பேச முடியுமா என்று கேட்டான் சந்துரு.
மதுரநாயகம் பேசாமல் நகர்ந்தார்.
அண்ணாமலை, இன்னொரு சொம்பு ஜலம் கொண்டு வா, சீக்கிரம் வரட்டும் என்று அவன் உத்தரவு கொடுத்ததும் அண்ணாமலை சிறிது தயங்கிவிட்டு சொம்புடன் கீழே ஓடினான்.
சந்துரு திலகவதியை பார்த்து பொன்முறுவல் செய்தான்.
நீங்கள் சொன்னதெல்லாம் என் மனதில் நன்றாக பதிந்துவிட்டன. சற்று நேரத்தில் நாம் ஹாலில் போய் உட்கார்ந்து மனம் விட்டு பேசலாம். இனிமேல் நான் கன நேரமும் அசிரத்தையாக இருக்க முடியாது. முதலில் மதுரநாயகத்தை இங்கிருந்து அனுப்பப் போகிறேன். அவர் இனி இங்கே தங்கியிருக்க தேவையில்லை. தங்குவது உசிதமும் இல்லை. உங்களுக்கு உதவியாகவும் துணையாகவும் நான் ஒரு பெண்மணியை அனுப்பப் போகிறேன். நான் அனுப்பினவள் அவள் என்பது வெளியில் தெரிய வேண்டாம். ரகசியமாக இருக்கட்டும். அது உங்கள் உறவினராக இருக்கட்டும். அந்த பெண்மணி இந்த ஏற்பாட்டை அந்தரங்கமாக சொல்ல வேண்டுமென்றே இப்போது இரண்டு பேரை வெளியே அனுப்பினேன். பதில் பேசாதீர்கள். அதோ வந்துவிட்டார் மதுரநாயகம் என்று எச்சரித்தான் சந்துரு.
மதுரநாயகம் வரும்போதே உதட்டை பிதுக்கிக் கொண்டும் கையை விரித்து கொண்டும் வந்தார்.
டெலிஃபோன் வேலை செய்யவில்லை. யாரோ கம்பியை நறுக்கியிருக்கிற மாதிரி தோன்றுகிறது. என்ன செய்யலாம் என்று சந்துருவை பார்த்து கேட்டார்.
சந்துரு தலையை ஆட்டினான்.
கணேசனை கவனிக்க நான் டாக்டரை அனுப்புகிறேன். அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள் மிஸ்டர் மதுரநாயகம். இப்பொழுது பொழுது விடிந்துவிட்டது. நான் திரும்ப வேண்டியவன்தான். அதற்கு முன் சிறிது நேரம் நாம் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை கொஞ்சம் யோசனை செய்து கொண்டு விட்டோமானால் நன்றாக இருக்கும். நமக்குள் ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். மிஸ் இந்திரா திரும்புவதற்கான வழிகளை நாம் எடுக்க வேண்டும். அதன்பின் நாம் தேவையான போது சந்தித்துக் கொள்ளலாம்.
மதுரநாயகம் உதடுகளை அதிருப்தியுடன் வளைத்து காட்டினார்.
நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். மிஸ் இந்திரா காணாமல் போயிருக்கிறார் என்பதை விட பெரிய விஷயம் வேறு இல்லை. எனினும் கணேசனை இந்த மாதிரி அபாயகரமான நிலையில் நாம் விட்டுவிட்டு கீழே போய் பேசிக் கொண்டிருப்பது சரியாகுமா? அவருக்கு மறுபடி அபாயம் நேர்ந்தால் அதற்கு பொறுப்பாளி நாமே அல்லவா? தவிர அவர் மூர்ச்சை தெளிய வழி ஏதேனும் உடனே செய்ய வேண்டாமா என்று மதுரநாயகம் கேட்டார். தலையை மெதுவாக சந்துரு தாழ்த்தினான். நமக்கு அந்த பொறுப்பு நிச்சயம் உண்டு. எல்லோரையும் விட நான் அதை அதிகம் உணர்கிறேன். டாக்டரை தருவிக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மிக அவசியம்தான். அதற்காக மறுபடி அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் என்றான்.
நேற்று இரவு ஒரு முறை இவர் கீழே விழுந்து கிடந்தாரல்லவா? அப்போதே இவரை யாரோ தாக்கியிருக்கிறார்கள் என்று நான் சந்தேகித்தேன். இரண்டாம் முறையாக இப்போது அதைவிட பலமாக அடிபட்டு கிடக்கிறார். நாம் தனியே விட்டு சென்றால் மூன்றாம் முறையும் ஏன் நடக்காது என்று கேட்டார் மதுரநாயகம்.
தங்களுக்கு அத்தனை கவலை இருக்குமானால் நீங்களே அருகிலிருந்து காவல் காப்பதை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் இரவு வேளையில் ஒருவன் ஒளிந்து வந்து தாக்குவதற்கும் சூரிய வெளிச்சத்தில் வந்து அதே காரியத்தை முயற்சிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் தைரியமாக வாருங்கள் மதுரநாயகம். மோட்டாரை அனுப்பி டாக்டரை தருவிப்போம். இடையில் மேற்கொண்டு நடவடிக்கைகளை பற்றி பேசி முடிவு செய்வோம் என்று அழைத்தான்.
பெரிய பங்களா அது. செங்கல்வராய பிள்ளை இருந்த காலத்தில் அவருடைய குரல் வீடெல்லாம் வியாபித்து நிரம்பியிருக்கும். அதைத் தொடர்ந்து அண்ணாமலையும் கண்ணையனும் ஓடுவார்கள். இந்திராவும் திலகவதியும் அந்த வீட்டின் தீபங்கள் போல் இருந்தார்கள். கணேசன் எங்கோ ஓரிடத்தில் உட்கார்ந்து எதையோ தட்டி கொண்டும் கொட்டி கொண்டும் இருப்பான். வீட்டிற்கு வருவோரும் போவோரும் ஏராளம். சந்தடிக்கு குறைவே இல்லை. இப்போது அங்கே இரண்டு பேர் இல்லை. செங்கல்வராய பிள்ளை இல்லை, அவர் மகளும் இல்லை. அதனால் வீடே சோபை இழந்து அழுத கோலமாக இருந்தது. அவர்களுக்கு என்ன ஆபத்தோ? எங்கே சிக்கி என்ன துன்பம் அனுபவிக்கிறார்களோ? அடுத்தபடி என்ன ஆபத்து நேருமோ என்றதொரு பயங்கரம் தலைக்கு மேல் ஆகாயத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது. மிகுதி இருந்தவர்கள் ஒருவரையொருவர் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டார்கள். பரஸ்பர அவநம்பிக்கையுடன் வீட்டில் ஓர் இரவுக்குள் நடந்தவற்றில் ஒவ்வொருவர் பங்கு என்னவாக இருக்குமோ என்று சம்சயம் கொண்டார்கள். தவசு பிள்ளை எல்லோருக்கும் காப்பி கொடுத்துவிட்டு சென்றான். திலகவதி ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். எதிரே இரு நாற்காலிகளில் மதுரநாயகமும் நாராயணனும் உட்கார்ந்து கொண்டார்கள். அண்ணாமலை ஐந்தாவது நாற்காலியை கொண்டு போட்டும் சந்துரு அதில் உட்கார மறுத்துவிட்டான். அவனிடம் இதுவரை காணப்படாத ஒரு உறுதி தென்பட்டது. பின்கையை கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்து பேசத் தொடங்கினான்.
நேற்று இரவு நான் இங்கே வந்தபோது சில காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து வந்தேன். நான் எதிர்பார்த்தபடி நடந்திருக்கிறதா அல்லது குறைவாக நடந்திருக்கிறதா என்று இப்போது என்னால் சொல்ல முடியாது. என் வருகை வழக்கமாக சிலரை சலசலத்து போக செய்யும். அதுவே நடந்திருக்கிறது. நான் கடுமையாக பேசுகிறேன் என்று என் மீது குறை கூறுகிறீர்கள். நான் ஒரு கேஸ் விஷயமாக வந்தேன். உங்கள் எல்லோருடைய உதவியையும் பெறலாம் என்று நம்பிக்கொண்டு வந்தேன். எனக்கு கிடைத்தது என்ன? ஒருவராவது என்னிடம் முழு உண்மையை சொல்லவில்லை. நாட்டு வைத்தியனிடம் கையை காட்டி அவனாக என்னென்ன கோளாறு என்று கண்டுபிடித்து சொல்லட்டும் என்று காத்திருப்பது நம் ஊர் வழக்கம்தான். நீங்கள் அதையும் விட மோசமாக என்னிடம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக உடைத்து பேசிவிடுகிறேன். தோல் பையே இல்லை என்றார் மதுரநாயகம். காணாமல் போன பை அகப்பட்டு விட்டது என்றாள் ஸ்ரீமதி திலகவதி. பை காணாமல் போனது உண்மை, ஆனால் உன் தலையீடு தேவையில்லை என்றார் என்னிடம். கணேசன் மூர்ச்சை போட்டு கீழே விழுந்துவிட்டு பேசாமல் தப்பித்து கொண்டார். இதெல்லாம் போகட்டும், அதற்கு பின் நடந்தவற்றை கேளுங்கள். நடு இரவிலே திலகவதி தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை என்று சொன்னான். இது உண்மையா? திலகவதியாரே, உங்கள் நெஞ்சத்தை தொட்டுக்கொண்டு சொல்ல வேண்டும். மதுரநாயகம் அவர்களே, செங்கல்வராய பிள்ளையை காணோம் என்று நீங்கள் வந்து என்னிடம் சொன்னீர்களே. முதன் முதலில் நீங்கள் அதை கண்டுபிடிப்பானே? உங்களுக்கு தெரிந்ததே அவ்வளவுதானா? எப்படி அவர் காணாமல் போனார் என்பது தெரியாதா உங்களுக்கு?
போகட்டும், தோட்டத்திற்கு வந்தீர்களே, அங்கே கண்டதையெல்லாம் சொல்லிவிட்டீர்களா? நடந்ததையெல்லாம் ஒழிக்காமல் தெரியப்படுத்தினீர்களா? நீங்கள் பிள்ளை அவர்களின் உண்மையான நண்பன் என்றால் அவருக்கு செய்திருக்க வேண்டிய உதவிகளெல்லாம் செய்துவிட்டீர்களா? நெஞ்சை தொட்டு பாருங்கள்.
அண்ணாமலை, நீ மதுரநாயகத்தின் அறையில் ஒரு ஆளை பார்த்ததாக சொன்னாயே, உண்மையில் அவனை உனக்கு தெரியாதா? இதற்கு முன் பார்த்ததே இல்லையா?
எங்கே தவசு பிள்ளை? அவர் ஹரிச்சந்திரராக நடந்து கொண்டாரா?
உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் அவ்வப்போது எனக்கு சொல்லியிருந்தால் உதவியாக இருக்காதா?
போகட்டும், நான் உங்கள் உதவி தயவு எதையும் கேட்கப் போவதில்லை. எனக்கு அவை தேவையும் இல்லை. எனக்காக கண்டுபிடித்துக் கொள்ள தெரியும்.
மிஸ்டர் மதுரநாயகம், உங்களுக்கு இன்னமும் இரண்டொரு கடமைகள் உண்டு. உங்கள் நண்பர் காணாமல் போன பிறகு
இந்த வீட்டில் தங்குவது நியாயமில்லை என்பதை பற்றி நான் இப்போது குறிப்பிடவில்லை. நீங்களாகவே ஒதுங்கிவிடுவீர்கள். ஆனால் நீங்கள் சென்னையை விட்டு 15 தினங்கள் போகக்கூடாது. அது என் வேண்டுகோள். இரண்டாவதாக, நான் விரும்புகிற போது நீங்கள் என்னை வந்து காண வேண்டும். அதிகார தோரணையில் நான் கேட்கவில்லை. யாரையும் சந்தேகிக்க எனக்கு உரிமை உண்டு. ஆனால் நான் இப்போது அவ்வாறு செய்யப்போவதில்லை. உங்கள் விலாசம் எனக்கு தெரியும்படி இருக்கட்டும்.
சந்துரு சிறிது நிறுத்தி ஒரு மூச்சு வாங்கி கொண்டு தொடர்ந்து சொன்னான்.
ஸ்ரீமதி திலகவதி அவர்களே, உங்களுக்கு இங்கே யார் துணை என்று கவலை இருக்கலாம். அதற்கு நீங்களே ஒரு ஏற்பாடு உடனே செய்து கொள்வது நலம் என்று நான் சொல்வேன். பெண் துணை ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடாது. தவிர உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். உங்கள் தகப்பனாருடன் எவ்விதமான பேச்சுவார்த்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. இதை ஒரு எச்சரிக்கையாக கொண்டு அவரிடமும் தெரியப்படுத்திவிட வேண்டும். இதில் தவறினீர்களோ பெரிய ஆபத்துக்கள் நேரும். நான் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அண்ணாமலை, நீ நல்லவன். ஆனால் நல்லது நடக்கும் என்று உண்மையை மறைத்திருக்கிறாய். பேசாதே, எனக்கு எல்லாம் தெரியும். தவசி பிள்ளையிடமும் சொல். நான் இந்த தொழிலில் அதிகம் கற்றுக்கொண்டது உண்மை என்ன என்று கண்டுபிடிப்பதை விட பொய் யார் சொல்கிறார்கள் என்பதுதான். ஆகையால் யார் என்னை ஏமாற்ற நினைத்தாலும் அவர்களே கடைசியில் ஏமாந்து போவார்கள். என்ன, அப்படி திமிராக பேசுகிறேனே? எனக்கு என்ன தெரியும் என்று அத்தனை பேரும் நினைக்கிறீர்கள். மிஸ்டர் நாராயணன் உட்பட நான் சொல்வது உண்மையை தவிர வேறில்லை என்பதற்கு அத்தாட்சியாக நீங்கள் எல்லோரும் தயவு செய்து மேலே மாடிக்கு சென்று பாருங்கள். மிஸ்டர் கணேசன் மூர்ச்சை நன்றாக தெளிந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு எப்போதோ சுயநினைவு வந்துவிட்டது. அதனால்தான் அவரை தைரியமாக விட்டுவிட்டு இங்கே உங்களை பேச அழைத்தேன். அநேக விஷயங்களை என்னிடம் சொல்லக்கூடாது என்பது அவர் விருப்பம். அதன்படி அவர் என் எதிரில் கண் திறக்கவில்லை. அது தேவையும் இல்லை. அவர் எண்ணத்தை தெரிந்து கொண்ட நான் டாக்டரையும் தருவிக்கவில்லை. அது அனாவசியம். அவர் நேற்று இரவு பூராவும் உறங்கவில்லை. இங்கே நடந்து கொண்டிருந்த காரியமும் அவருக்கு தெரியும். வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் அவர் அறிவார். தவிர உங்கள் எல்லோருக்கும் அவரை பற்றி பொதுவாக ஒரு எச்சரிக்கை செய்துவிட்டு போகிறேன். எத்தனையோ மாதங்களாக எந்த அறையில் யார் என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் காதுக்கு எட்டிவிடும். எப்படி என்று கேட்கிறீர்களா? அவர் கம்பிகளுடன் விளையாடி ரேடியோவை பற்றி படித்ததன் பலனே அது. கண்களால் காணாமல் ரேடியோ நாடகம் போல் இந்த வீட்டு நடப்புகளை இருந்த இடத்தில் இருந்தபடியே அவர் அறிந்திருக்கிறார். நாராயணனும் இந்திராவும் பேசியவை, செங்கல்வராய பிள்ளையும் திலகவதியும் பேசியவை, அண்ணாமலையும் தவசு பிள்ளையும் பேசியவை, ஏன் திலகவதியும் பஞ்சநாதமும் பேசியவை கூட.
திடீரென்று திலகவதி மயக்கமாக நாற்காலியில் சாய்ந்துவிட்டாள். சந்துரு உடனே பேச்சை நிறுத்தி கொண்டு பின் கையை கட்டியபடி சிறிது யோசனையில் ஆழ்ந்தான். அண்ணாமலைதான் தவசு பிள்ளையிடம் ஓடி ஒரு விசிறியை பிடுங்கிக் கொண்டு வந்தான். தவசு பிள்ளையும் பின்தொடர்ந்து வந்து அவன் பின்னால் அருகே நின்று கையை பிசைந்தான். மதுரநாயகம் நாராயணனை பார்த்தார். நாராயணன் மதுரநாயகத்தை பார்த்து விழித்தான். சந்துரு சற்றும் அலட்டிக்கொள்ளவில்லை. அலட்சியமாக ஒரு அடி முன்வைத்து, நான் வருகிறேன். இனிமேல் இங்கிருப்பதில் லாபம் இல்லை. தேவையானால் நான் எங்கிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியும். வருகிறேன் என்று சொல்லிவிட்டு யார் பதிலுக்கும் காத்திராமல் பங்களாவிலிருந்து வெளியே வந்தான்.